உயிர்ப்பு காலம் நான்காம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
மாவீரன் அலெக்சாண்டர் தன் படையுடன் மக்ரான் என்ற பாலைநிலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கொழுத்தும் வெயிலும் எரிக்கும் மணலும் வீரர்களின் உயிரை குடிக்கும் தீயாய் மாறின. அலெக்சாண்டரும் தாகத்தால் துடித்தார். அவர் தாகத்தை தணிக்க இரு தளபதிகள் நீண்ட தூரம் நடந்து தங்கள் கவசத்தில் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தனர். அலெக்சாண்டர் அத்தளபதிகளின் விசுவாசத்தை பாராட்டினார். பின்னர் அவர்களிடம், வீரர்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழி உண்டா என்று கேட்க அவர்கள், இல்லை மன்னா, உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தண்ணீர் கிடைத்தது என்று சொன்னார்கள். வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது எனக்கும் தண்ணீர் தேவையில்லை என்று கூறியபடி கவசத்தில் இருந்த நீரை மணலில் ஊற்றினார் அலெக்சாண்டர். சூழ இருந்த வீரர்கள் தாய்மை உள்ளம் கொண்ட தங்கள் தலைவனை பெருமையுடன் எண்ணி ஆர்ப்பரித்தனர்.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு தலைவனுக்கு தேவையான பண்புகள் எவை என்ற கேள்வி எழுந்தால், நிர்வாக திறமை, அறிவு கூர்மை, வீரம் என்ற பண்புகளையே நாம் முதலில் எண்ணி பார்ப்போம். இளகிய மென்மையான மனம், மக்களோடு தன்னையே ஒருவராக இணைத்துக் கொள்ளும் ஆர்வம் போன்ற பண்புகளை நாம் எளிதில் எண்ணி பார்ப்பது இல்லை. மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நாம் பகிர்ந்த இந்த நிகழ்வில், அவரது இளகிய மென்மையான மனமும் வீரர்களோடு தன்னையே ஒருவராக இணைத்துக் கொண்ட தியாகமும் தெளிவாகின்றன. உலகத் தலைவர்களிடம் இத்தகைய பண்புகளை எதிர்பார்க்கக் கூடாது என்று நாமாகவே முடிவு செய்துவிட்டோம். உலகின் அரசியல் மற்றும் நிறுவனத் தலைவர்கள் தலைமைத்துவத்தை பற்றி உருவாக்கி தந்துள்ள தவறான இலக்கணம் நம்மை இத்தகைய முடிவுக்கு தள்ளிவிட்டது.
அன்பு நெஞ்சங்களே, அண்மைய காலங்களில் உருவாகியுள்ள மற்றொரு ஆபத்து என்னவென்றால், உலகத் தலைவர்களிடம் காணப்படும் நிர்வாக திறமை, அறிவு கூர்மை போன்ற பண்புகளையே ஆன்மீக தலைவர்களிடம், மதத் தலைவர்களிடம், திரு அவை தலைவர்களிடம் நாம் எதிர்பார்க்க ஆரம்பித்துவிட்டோம். தலைவர்களுக்குரிய பண்புகள் என்று மேலாண்மை நிறுவனங்கள் சொல்லித்தரும் பாடங்களை ஆன்மீக தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போக்கு அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. ஆபத்தான இந்த போக்கிற்கு ஒரு மாற்றாக, ஆன்மீக தலைவர்களிடம் நாம் எவ்வகை பண்புகளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை சிந்திக்க இந்த ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது.
அன்பு இதயங்களே, உயிர்ப்பு காலத்தின் நான்காம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிறு திருத்தந்தை அருளாளர் ஆறாம் பவுல் அவர்களால் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாள் என்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் இந்த ஞாயிறன்று புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் 10 தியாக்கோன்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்துகின்றார். நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் ஞாயிறு, இளையோர் அருள்பொழிவு பெறும் ஞாயிறு என்ற எண்ணங்களையெல்லாம் இணைக்கும் போது, திரு அவையின் இன்றைய தலைவர்கள், நாளைய தலைவர்கள் ஆகியோரை பற்றி சிந்தித்து ஜெபிக்க அழகியதொரு தருணத்தை இந்த ஞாயிறு நமக்கு உருவாக்கி தந்துள்ளது.
அன்பு இதயங்களே, நல்லாயன் என்ற சொல்லை கேட்டதும் பரிவான அமைதியான கிறிஸ்துவின் உருவம் நம் உள்ளங்களில் தோன்றி இதமான உணர்வுகளை தருகின்றது. கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் இயேசுவை குறிக்க பயன்படுத்தப்பட்ட முதல் உருவம் நல்லாயன் உருவம் என்று சொன்னால் அது மிகையல்ல. கிறிஸ்தவர்கள் ரோமைய பேரரசால் வேட்டையாடப்பட்ட வேளையில் அவர்கள் உருவாக்கிய நிலத்தடி கல்லறைகளில் கிறிஸ்து நல்லாயனாக வரையப்பட்டுள்ளார். 3 நூற்றாண்டையொட்டி உருவாக்கப்பட்ட இந்த கல்லறைகளில் அடிக்கடி தஞ்சம் புகுந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தந்த உருவமாக நல்லாயன் இயேசு இருந்தார். ஆனால் இந்த உருவத்தை இயேசு பயன்படுத்திய போது அது இஸ்ரேல் மக்கள் நடுவே ஒரு புரட்சியை உருவாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை புரட்டி பார்த்தால், மோசே, தாவீது போன்ற மாபெரும் தலைவர்கள் ஆடுகளை பேணி காத்தவர்கள் என்பதை அறியலாம். இவர்களில் மோசேயை பற்றி கூறப்படும் ஒரு பாரம்பரிய கதை நமக்கு நினைவுக்கு வருகின்றது. மோசே தன் மாமனார் இந்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு குட்டி ஆடு மந்தையிலிருந்து காணாமல் போனது. அந்த ஆட்டை தேடி மோசே பல மணி நேரம் அலைந்து திரிந்தார். இறுதியில் அந்த ஆட்டுக்குட்டியை கண்டபோது அது ஓர் ஆழமான பாறை இடுக்கில் நுழைந்து அங்கிருந்த ஒரு நீர்ச்சுனையில் தண்ணீர் பருகிக் கொண்டிருந்ததை மோசே கண்டார். ஓ, உன் தேவை இந்த நீர்தானா? இது தெரிந்திருந்தால் நானே உன்னை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றிருப்பேனே. சரி, இப்போது நீ மிகவும் களைத்திருப்பாய், வா, உன்னை நான் தூக்கிச் செல்கிறேன் என்று கூறி அந்த ஆட்டை தோளில் சுமந்த வண்ணம் தன் மந்தையை நோக்கி திரும்பினார் மோசே. அவர் திரும்பி வரும் வழியில் கடவுள் அவரிடம், உனக்கு சொந்தமில்லாத ஒரு மந்தையின் ஆடு தவறிய போதே நீ இவ்வளவு அக்கறையோடு அதை தேடிச் சென்றாயே, எனவே உன்னை நம்பி என் மக்களை நான் ஒப்படைக்கின்றேன், அவர்களை நீ எகிப்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று கூறியதாக இந்த பாரம்பரிய கதை சொல்கின்றது.
அன்பு இதயங்களே, தங்கள் தலைவர்கள் ஆயர்களாக இருந்தனர் என்பதில் பெருமை கொண்ட இஸ்ரேல் மக்கள் அந்த பெருமையின் அடிப்படையில் தங்கள் இறைவனையும் ஓர் ஆயராக ஒப்புமைப்படுத்தி பேசினர். இஸ்ரேல் மக்களின் மனதில் மிக ஆழமாக இடம்பெற்றிருந்த ஆண்டவரே என் ஆயர் என்ற 23 திருப்பாடல் இன்றும் கிறிஸ்தவர்களுக்கு பல வழிகளில் ஆறுதல் தரும் அற்புத திருப்பாடலாக விளங்குகின்றது.
எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
அன்பு நெஞ்சங்களே, இஸ்ரேல் சமுதாயத்தில் இத்தனை உயர்ந்த மதிப்பு பெற்றிருந்த ஆயர்கள் அல்லது இடையர்கள் படிப்படியாக தங்கள் மதிப்பை இழந்து இயேசுவின் காலத்தில் மிக மிக தாழ்வானவர்களாக கருதப்பட்டனர். தங்கள் ஆடுகளோடு அவர்கள் இரவும் பகலும் வாழ்ந்ததால் தூய்மையற்றவர்களாக நாற்றமெடுத்தவர்களாக கருதப்பட்டனர். பசும்புல் தரையை தேடி ஆடுகளை வழிநடத்திச் சென்றதால் ஊருக்குள் தங்குவது, தொழுகை கூடங்களுக்கு செல்வது போன்ற நற்செயல்களை அவர்களால் செய்ய இயலவில்லை. மோசே நிறுவிய ஓய்வு நாள் புனித நாள் கடமைகளையும் கடைபிடிக்க முடியவில்லை. அவர்களது நன்னெறிவாழ்வின் மீதும் பல பழிகள் சுமத்தப்பட்டன. எனவே அவர்கள் இஸ்ரேல் சமுதாயத்தில் மிக தாழ்ந்தவர்கள் என கருதப்பட்டனர். அழுக்கானவர்கள், நாற்றம் எடுத்தவர்கள், கடமை தவறியவர்கள், நன்னெறி அற்றவர்கள் என்று அடுக்கடுக்காக அவர்கள் மீது குத்தப்பட்ட முத்திரைகள் ஆயர்களை இஸ்ரேல் சமுதாயத்தின் ஓரத்திற்கு தள்ளிவிட்டன. இவர்கள் எவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டனர் என்பதை லூக்கா நற்செய்தியில் இயேசு பிறப்பு நிகழ்வின் போது நாம் புரிந்து கொள்ளலாம்.
அன்பு இதயங்களே, இஸ்ரேல் சமுதாயத்தின் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது என்று லூக்கா நற்செய்தி 2 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்ற வேளையில் இடையர்கள் ஊருக்கு வெளியே வயல்வெளியில் தங்கியிருந்தனர் என்பதையும் நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார். மக்கள் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படாத இடையர்கள் ஆடுகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். இறைமகன் இயேசுவுக்கும் இதே நிலைதான். அவர் பிறந்தபோது மக்கள் தங்கியிருந்த இல்லங்களிலோ சத்திரத்திலோ இடம் இல்லாததால் மிருகங்கள் தங்கியிருந்த தொழுவத்தில் அவர் பிறக்க வேண்டியிருந்தது.
அன்பு இதயங்களே, இஸ்ரேல் குலங்களிலிருந்து, ஏன் சொல்லப்போனால் மனித சமுதாயத்திலிருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்ட இடையர்களை தேடி இறைவனின் தூதர்கள் சென்றனர் என்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுவது ஒரு புரட்சியின் துவக்கமாக உள்ளது. மனிதரோடு இறைவன் என்ற பொருள்படும் இம்மானுவேலாக தான் வந்துள்ளேன் என்ற உண்மையை சொல்வதற்கு குழந்தை இயேசு இடையர்களை தேர்ந்ததிலிருந்து அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பெரும் மதிப்பும் வெளிப்படுகின்றது.
அன்புள்ளங்களே, 30 பின் இயேசு தன் பணிவாழ்வில் இதே மதிப்பை ஆயர்களுக்கு மீண்டும் அளித்தார். அவர் தன்னை பல வழிகளில் உருவகப்படுத்தி பேசியுள்ளார். வழி, ஒளி, வாழ்வு, திராட்சை செடி, வாழ்வின் நீர், உயிர் தரும் உணவு என்று அவர் அறிமுகப்படுத்திய உருவகங்களை இஸ்ரேல் மக்கள் எளிதில் ஏற்றுக்கொண்டிருப்பர். ஆனால் நல்ல ஆயன் நானே என்று அவர் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்திருக்கும். இன்றைய நற்செய்தியில் அத்தகைய ஓர் அதிர்ச்சியை இயேசு வழங்குகின்றார். தன்னை ஒரு நல்ல ஆயனாக அடையாளப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் திருடர், கொள்ளையர், கூலிக்கு மெய்ப்பவர் இவர்களை பற்றியும் இயேசு பேசினார். உண்மையான ஆயனின் குணங்களாக இயேசு கூறும் பண்புகளில் ஒன்றை சிறிது ஆழமாக சிந்திப்போம்.
யோவான் நற்செய்தி பிரிவு 10. அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். எனது அருமை அன்புள்ளங்களை, 100 ஆடுகள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பாசமாய் பெயரிட்டு அழைப்பது ஆயனின் முக்கிய குணங்களில் ஒன்று. ஒவ்வொரு மனிதருக்கும் மிக நெருக்கமான உயர்ந்த அடையாளம் அவரது பெயர். ஒருவரை பெயரிட்டு அழைக்கும்போது உருவாகும் உறவு பிணைப்பு உணர்ந்து பார்க்க வேண்டிய உண்மை. ஆனால் அன்புள்ளங்களே, நாம் வாழும் காலத்தில் பெயர்கள் என்ற அடையாளத்தைக் காட்டிலும் எண்ணிக்கை என்ற அடையாளத்திற்கு தரப்பட்டுள்ள மதிப்பை நாம் அனைவரும் அறிவோம். நமது வாழ்வை ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை என்று பல அட்டைகளாக மாற்றி ஒவ்வொன்றுக்கும் ஓர் எண்ணை கொடுத்து நமது முக்கியமான அடையாளங்கள் எண்களில் சிக்கியுள்ளதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகின்றோம். முதல்தர நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகளிலோ ஒருவரது வாழ்வே அட்டைகளிலும் அவற்றில் உள்ள எண்களிலும் புதைந்து வருவதை நாம் பார்க்கலாம். இந்த அட்டைகள் தொலைந்துவிட்டால், அவரது எண்களை அவர் மறந்துவிட்டால், ஒருவர் தன் சுய அடையாளத்தையே இழக்கும் ஆபத்து உண்டு.
அன்பு இதயங்களே, ஆடுகளிடம் ஆயர்களிடம் திரும்பி வருவோம். மக்களின் மெய்ப்பர்களாக இருக்கும் ஆயர்களும் அருள்பணியாளர்களும் ஆடுகளின் பெயர்களை அறிந்திருப்பதோடு ஆடுகளின் நறுமணத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுக்கும் விண்ணப்பம். 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவை தலைவராக தெரிவு செய்யப்பட்ட 2 வாரங்களில் புனித வியாழன் என்று அருள்பணியாளர்களுடன் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றிய வேளையில் திருத்தந்தை வழங்கிய விண்ணப்பம் இது. ஆடுகளின் அருமணத்தை மேய்ப்பர்கள் உணர வேண்டும் என்ற இதே விண்ணப்பத்தை நற்செய்தியின் மகிழ்வு என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட திருத்துத அறிவுரை மடலிலும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, ஆயனின் குரல் கேட்டு ஆடுகள் பின்தொடர்வது போல் ஆடுகளின் நறுமணம் ஆயனை ஆடுகளுடன் இணைக்க வேண்டும். அத்தகைய ஆழ்ந்த உறவை வளர்க்கும் ஆயர்களாக திரு அவை தலைவர்களும் பணியாளர்களும் வாழ்வதற்கு நல்லாயனிடம் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இறுதியாக ஓர் எண்ணம். ஏப்ரல் மே மாதங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரம். பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு ஆகியவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளையோரை தூய ஆவியார் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இறை அழைத்தலை ஏற்று மக்கள் பணிக்கு தங்களையே அளிக்க முன்வரும் இளையோரை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நல்லாயன் ஞாயிறன்று இறையழைத்தலுக்காக ஜெபிக்கும் ஞாயிறன்று சிறப்பாக மன்றாடுவோம்.
பிறப்பின் நிழலில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்கையில் இறைவன் அருகில் இருப்பதால் அச்சமில்லையே. ஆயனவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே. என்னென்று சொல்லுவேன் என் தேவ நம்பினை என்றென்றும் பாடுவேன் என் ஆயனே சுவை. இதிலும் வேறு பேரின்பம் எங்கு உண்டு சொல்லுங்கள். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாளெல்லாம் பின்தொடரும். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.